ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு நாரத பக்தி சூத்திரம். இதில் இப்போ நம்ம மூன்றாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் மொத்தம் வந்து 17 சூத்திரங்கள் இருக்கு. கடந்த வகுப்புகளில் நம்ம 13 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 4 சூத்திரங்கள் பார்த்தோம்னா இந்த மூன்றாவது அத்தியாயம் முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 4வது அத்தியாயத்துக்கு போக போறோம். அப்ப கடந்த வகுப்புல 3வது அத்தியாயத்தினுடைய 13வது சூத்திரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தும்போது, பற்று விடணும் அப்படின்னு சொன்னது. மகான்களுடைய சங்கம், சாதுக்களுடைய சங்கத்தை உண்டாக்கி கொள்ளணும், தீயவர்களுடைய சங்கத்தை விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு உயர்நிலை பரிமாணத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது நமக்கு நல்லவர்களுடைய தொடர்பு இருந்தால்தான் நம்ம நல்வழி போய் வந்த வேலையை முடிக்க முடியும். கெட்டவர்களுடைய துஷ்சங்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்த வேலையை முடிக்க முடியாது, அவர்கள் மடைமாற்றி விடுவார்கள். அப்போ எப்போவுமே நம்ம வந்து சாதுக்களுடைய சங்கமத்தில் இருக்கணும். அந்த மகான்களுடைய சேவை தான் நமக்கு நிர்மலமான மனநிலையை உண்டாக்கும்னு சொன்னார். நிர்மலமான மனம்னா மனதில் எந்த களங்கமும் இருக்காது, தூய்மையாக இருக்கும், அப்படி ஒரு நிலை நமக்கு உண்டாகும். அந்த நிலையில் அகங்காரம் முழுமையாக கரையும். அப்போது நாரதர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதனைகள் அப்படிங்கிற முறையில் இந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு படியாக நம்மளை அப்படியே உயர்த்தி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி நம்மளை திருப்புறார். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இன்றைக்கு நம்ம சாதனைகள் பகுதி 3வது அத்தியாயத்தினுடைய 14வது சூத்திரம் பார்க்குறோம். மொத்த சூத்திரங்களுடைய கணக்குப்படி பார்த்தா 47. இந்த 3வது அத்தியாயத்தில் 50 சூத்திரங்களோட நிறைவடையும். இன்னும் 4 சூத்திரங்கள் பார்க்கலாம். 3வது அத்தியாயத்தினுடைய 14வது சூத்திரம் படிக்கிறேன். யோ விவிக்தஸ்தானம் சேவத்தே யோ லோக பந்தம் உன் மூளையதி நிஸ்திரை குன்யோ பவத்தி யோகக்ஷேமம் தியஜதி. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இங்க என்ன சொல்றாருன்னா, யோ விவிக்தஸ்தானம், அதாவது விவிக்தஸ்தானம்னா தனிமையான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். சேவத்தே ஏ லோக பந்தம் உன் மூலையதி அப்படின்னா, அந்த தனிமையான இடத்தை நாடி பழகுவதனாலே உலக பந்தங்கள் வேறறுக்கப்பட்டு உள்ளார்ந்த அமைதி நமக்கு உண்டாகி, நிஸ்திரை குன்யோ பவத்தினா 3 குணங்களையும் தாண்டி யோகக்ஷேமம் தியஜதி, அந்த யோகக்ஷேமம் பெறுவது காப்பது என்ற நிலையிலிருந்து தேவையற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் துறக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த சூத்திரம் சொல்ல வருது. அப்போ நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த மாதிரி உயர்ந்த பாதையில் பயணம் பண்ணணும், தன்னை யார் என்று ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் சரியான விளக்கம் நம்ம பெற வேண்டும்னா, பொதுவாக நம்ம தனிமையை நாடி போகிறது தான் சிறப்பு. தனிமையை நாடுறதுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும், குடும்பத்தை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு அப்படியே ஓடிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. தனிமை அப்படின்னா மற்றவர்களுடைய மனப்போக்கிலிருந்து நாம் கொஞ்சம் தனித்து வாழ்வது, அதாவது நாம் போகிற பாதை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது. நாம் இந்த மாதிரி ஆன்மீகம் அது இதுன்னு கேட்போம், அவங்க என்ன இது எப்போ பார்த்தாலும் ஆன்மீகம் அது இதுன்னு சச்சங்கம், சாமியாருக்கு தொடர்பு இதெல்லாம் ஒரு இதா, அங்கே பாருங்க அந்த தியேட்டரில் இந்த படம் ஓடுது, இதில் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவங்க பாருங்க அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணி உலக விஷயங்களில் பந்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து விலகி நீங்க ஒரு தனித்துவமான விஷயத்தை நாடுறத தனிமை என்று தான் இங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம தனிமைனா ஏதோ தனியா போய் உட்காந்துக்கிறதுங்கிற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது இல்லையா. அதனால இங்க தனிமையை நாட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, ஏதோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே மலை மேலே போய் உட்காந்துக்கலாம், யாரும் இல்லாத ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனிமை கிடையாது. மனதளவுல நம்ம வந்து எதையும் பற்றாம தனித்து இருக்கிற நிலை தான் தனிமையான நிலைன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேலோட்டமாக படித்தோம்னா இப்படி தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்குவோம். அதுக்காக தான் குரு மூலமாக படிக்கணும். சாஸ்திரங்கள் எல்லாம் எப்பயுமே தனிப்பட்ட முறையில் நாம படிச்சிட்டோம் அப்படின்னா தனிமையை விரும்பணுங்கிறாரு, தனிமையை நாடணுங்கிறாரு, உலக பந்தங்களை வேரோடு அறுக்கணுங்கிறாரு. அப்போ நம்ம தனிமையான இடத்துல போய் உட்காந்துட்டா நமக்கு உலக பந்தங்களை விட்டுட்டா நமக்கு அந்த மூன்று குணங்களையும் கடந்த நிலை உண்டாக்கி விடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கும். அப்படிதான் இல்லை. இந்த இடத்துல யார் தனிமையான நிலையை நாடுகிறார்களோ, உலக பந்தத்தை வேரோடு நீக்குகிறார்களோ, அவர்கள் மூன்று குணங்களை தாண்டுகிறார். அதன் பிறகு அவர் இந்த உலகப்பற்றை விட்டு மாயையை தாண்டி விடுகிறார், தியஜதி, எல்லாவற்றையும் துறக்கிறார், தியாகா அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்லோகம், இந்த சூத்திரம் நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் செய்வதற்கான ஒரு நான்கு படிநிலைகளை இங்க பார்க்க முடியுது. அது விவிக்த ஸ்தானம் சேவதே. அப்படின்னா என்னன்னா, அமைதியான இடம் அல்லது ஒரு தனிமையான இடத்தை நாடுவது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு மனதளவில் உள்ளார்ந்த தன்மை. தனிமையை நாடு, அமைதியான இடத்தை நாடு அப்படின்னா மனசு வந்து எதுலையுமே பற்று வைக்காம ஒரு அமைதி தன்மையை நோக்கி திரும்பணும் அப்படின்னா, தேவையற்ற விசய சுகங்களை உள்வாங்காம இருந்தாலே போதும். அப்ப மனம் வந்து ஒரு அமைதித்தன்மை தானாக அடைந்து விடும். அப்ப உள்ள மனதுக்குள்ள ஒரு தனிமை, மற்றவர்கள் விஷயங்களை பற்றாத நிலை, அதுதான் இங்க உண்மையான தனிமை என்பதை விவிக்த ஸ்தானம் சேவதேங்கிற ஒரு இதுல சொல்லிடுறார். லோக பந்தம் உன் மூலையத்தி அப்படிங்கிறார் இல்லையா. லோக பந்தம் உன் மூலையத்தின்னா பந்தத்தை வந்து விடுவது, உலக பந்தங்களை. ஆனால் அது மூலையத்தின வேரோட விட்டு விடுவது, அந்த ரூட் காஸ், அந்த அதுக்குண்டான எது ரூட்டோ அதையே, இது என்னுடையது எனதுங்கிற பந்தம் எல்லாம் நீக்கம் செய்து விட்டால் போதும், தனிமையிலும் அந்த பற்றையும் வேரோடு அறுக்கும் போது நிஸ்திரைகுண்யோ பவதி. மூன்று குணங்கள் நமக்கு என்னென்ன மூன்று குணங்கள், சத்துவம், ரஜஸ் தமஸ், இதை தாண்டி விடலாம் அப்படிங்கிறத இந்த சூத்திரம் சொல்வதாக பார்க்க முடிகிறது. அப்ப அதை தாண்டுவதால் என்ன, யோக சேமம் தியஜதி, அதாவது இல்லாததை நாம் பெறுவது, இருப்பதை காப்பாற்றுவது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பதையெல்லாம் மனதளவுல பற்றாம, நான் எதையா ஒன்றை பெற வேண்டும் என்று மனதளவுல கவலைப்படாம, பெற்றுவிட்டதை காப்பாற்ற வேண்டும் என்ற பயத்தோடு வாழாம, பூரணமா விடுதலை ஆவது, மைண்ட் லெவல்ல ஒரு ஃப்ரீடம் உண்டாவது தான் இங்க இந்த சூத்திரம் சொல்ற ஆழமான உண்மை. ஏன்னா இங்க சாதனைகள் அப்படின்னு எடுத்து செய்யறது வந்து ஏதோ வேற வேற விஷயங்கள் தலைகளா பண்றது அப்படி இப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. மனதளவுல பற்று விடுங்க, மனதுல தேவையற்ற விசேஷ சுகங்களை பற்றாம தனிமையா இருங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இந்த உலக பந்தம் உங்ககிட்ட இருந்து வேரோடு விலகும் இல்லையா, அப்போ உங்களிடத்துல இருக்கிற மூன்று குணங்களையும் நீங்க கடக்க முடியும். அதுதான் குணாதீத நிலை. அதாவது குணாதீதன் அப்படின்னா மூன்று குணங்களையும் கடந்த ஒரு உயரிய நிலை. அதை வந்து பகவத்கீதையும் பேசும், குணாதீத நிலையை வந்து பகவத்கீதையும் பேசும். அந்த நிலையை அடையணும். ஏன்னா இந்த மூன்று குணங்களும் மனதின் இயல்பு தானே, சத்துவம், ரஜஸ் தமஸ். அப்படின்னா இப்ப ரஜோகுணம் வந்து எப்ப பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமா, ஒரு கலக்கமா, எதையாவது பிடிச்சுக்கிட்டே இருக்கும். தமஸ் எப்படின்னா சோம்பல், சோம்பேறித்தனம், எதுலையுமே ஆர்வம் இன்மை. ஆனா சத்துவம் என்ன பண்ணும், அமைதி தன்மைக்கு கொண்டு வந்துடும். அப்ப இந்த எல்லாமே மூன்று குணங்களும் நம்ம ஒரு விதமான மனதினுடைய இயல்புல நம்மளை மாட்ட வச்சுதான் இருக்கும். ஆனா இதையெல்லாம் கடந்து வரணும், குணமாற்றங்களை கடந்து இந்த குணங்களுக்கு மாட்டாம ஒன்று இருக்கு பாருங்க, ஆத்மா, அந்த நிலை, அந்த குணாதீத நிலையை நாம் பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான நிலை, அது சொல்றாருங்க. அப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மனசு வந்து எதையாவது ஒன்ன பற்றணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்குது பாத்தீங்களா, அந்த கவலையை ஃபர்ஸ்ட் விட்டுறணும். ஏன்னா மனசுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிடும், தேவையை எதிர்பார்க்கும், அந்த தேவை நிறைவேறலைன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிடும், இது மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சைட்டியை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்புறம் ரெண்டாவது, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி காப்பாத்தி வச்சாலும் அதை பிடிச்சிக்கணுமே, அதை கையை விட்டு போயிடுமே அப்படிங்கிற பயம் வேற வந்துடும். இது மாதிரி மைண்ட் லெவலில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா, இதை மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இயல்பா இருங்க அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ நாம் இந்த இடத்துல பற்று அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அட்டாச்மெண்ட் எப்படின்னா, பற்றுங்கிறது பொருட்களை வந்து பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்காம, மனம் அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்குதான்னு பார்த்துக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மைண்டு வந்து பற்றுதல் அப்படின்னா என்னன்னா, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் அதிலிருந்து நம்ம விலகி இருக்கிறோமா அப்படின்னு கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பணம் இருக்கலாம், நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், ஆனால் அந்த பணம் இருந்தால் தான் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் நம்ம இயல்பாக இருக்கிறது. அப்புறம் பணம் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மனநிலை இருக்கு இல்லையா, அதுதான் பற்று. ஏன்னா பணம் இருக்கணும், பணம் இல்லைன்னா நான் இருக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட் வரக்கூடாது. இப்போ குடும்பம் இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பம் இல்லாவிட்டால் நான் உடைந்து போயிடுவேன், நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு ஒரு பற்று வச்சுக்கூடாது. குடும்பம் இருக்கட்டும், குடும்பத்தில் அவங்கவுங்க காரியத்தை அவங்க செய்யட்டும், நாமும் நம்ம குடும்பத்துக்குண்டான கடமைகளை செய்யணும், ஆனால் அதை நான் தான் செய்கிறேன், இவர்கள்லாம் என்னுடையவர்கள் அப்படிங்கிற அபிமானம் இல்லாமல் பற்று இல்லாமல் நாம் காரியத்தை செய்யணும், கடமையாக செய்யணும். அது ஈஸ்வர நீதிக்குள்ள நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். நமக்கு எது கிடைச்சாலும் சரி, பணம் கிடைச்சாலும் உறவுகள் கிடைச்சாலும், நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாம் தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எப்போ வேணால் எடுக்கப்படும். அப்போ கொடுக்கப்பட்டது எடுக்கப்படுங்கிற ஒரு நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா கொடுக்கப்பட்டது நமக்கு சாஸ்வதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது. தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நான் அடைஞ்சிருக்கேன், இதை இப்போதைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் சாஸ்வதமாக சத்தியமா நித்தியமா இதை நான் அடைஞ்சிட்டு எப்பயுமே வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, அப்படி எதையுமே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பணமும் அப்படி இல்லை, உறவுகளும் அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரிய பெரிய பணக்காரங்க கூட நாளடைவில் பணத்தை இழந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் நிமித்தத்தில் ஏதாவது பிஸ்னஸில் லாஸ் ஆகி பொருளாதாரத்தில் முடக்கம் ஏற்பட்டு வறுமைக்கு போகிற நிறைய பணக்காரங்க பார்க்க முடியுது. உறவுகளும் அப்படி தானே, சாஸ்வதமாக இப்போ ஒரு சொந்த பந்தத்தில் நம்ம பழகிட்டு இருக்கோம், இல்லை நமக்கு வேண்டிய உறவுகள் யாராக வேணால் இருந்தாலும் அவங்க அப்படியே நம்ம கூடவே எப்பயுமே இருப்பாங்களான்னா இல்லை. காலத்தின் கோலம் என்ன பண்ணோம், ஒன்று அவங்கள முன்னாடி கொண்டு போயிடும், இல்லை நம்மளை முன்னாடி கொண்டு போயிடும், எப்படியோ உறவுகளை விட்டு நம்ம பிரிவோம். அப்போ இதெல்லாம் கடந்து தானே போகிறோம். அதனால் இங்கே வந்து பற்றுதல் அப்படிங்கிறது மனதளவில் நீங்கள் துறந்தா போதும், ஆனால் வெளியே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அது வேலையை செய்யட்டும். அதனால் பணம் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், உத்தியோகம் இருக்கலாம், எல்லாமே இருக்கட்டும், அதையெல்லாம் அது காரியத்தை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை தற்காலிகமாக எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, இதை வச்சு இந்த உடலும் மனசும் அதில் விவகாரம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம காரியம் மாற்றும் போது அது பற்றற்ற நிலை என்று பார்க்குறோம். அதுதான் நம்முடைய அடையாள பிணைப்பையும் கரைக்கும். இல்லைன்னா நான் என்னது என்னுடையதுங்கிற ஏதோ ஒரு அடையாளத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவோம். அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இங்கே சாதனைகளை சொல்கிறார். அப்புறம் தனிமையாக இரு அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம உடல் அளவில் போய் எங்கேயாவது ரூமில் தனியாக உட்காந்துக்கிறதா, அல்லது எங்கேயாவது வெளியே போய் குகையில் உட்காந்துக்கிறதான்னா அப்படி சொல்ல வரல. நம்முடைய சுய அனுபவத்தில் இருப்பது இருப்பு மாத்திரமே அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னா, அது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது. ஏன்னா இங்கே பிரம்மம் சத்தியம் இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வேதாந்தம் பேசும்போது அது ஏதோ நிறைய இருக்குன்னு சொல்லலை, அது ஒன்று மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு தானே சொல்லுது. அப்போ அந்த நிலை தனிமை நிலை, அதுதான் உண்மை நிலை, அதுதான் இறை நிலை. அப்படி தான் நாம் இருக்கணுங்கிறத, அந்த இறை நிலையோடு இணைஞ்சிருக்கணுங்கிறத தனிமையை புரிஞ்சுக்கணுமே தவிர, நாம் என்ன தனிமை அப்படின்னா ஏதோ ரூமில் தனியாக இருந்துட்டால் போதும், அல்லது எங்கேயா போய் மலை அடிவாரத்தில் தனியாக இருக்கலாம், அல்லது ஒரு பகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு போய் செட் ஆகிடக்கூடாது. அது தனிமை கிடையாது. அது இந்த இடத்துல இப்படி சரியாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து தூங்கும்போது உடம்பு, நம்ம சுற்றி உறவுகள், பணம், பதவி எல்லாமே இருந்தாலும் மனசு மட்டும் அந்த இடத்துல என்ன ஆகிடுது, தூங்கும்போது ஆஃப் ஆகிடுது இல்லையா. டீப் ஸ்லீப் போயிட்டோம்னா மனசு ஆஃப் ஆகிடும். அப்போ உங்களுடைய உறவுகள், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய பணம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இருக்க தான் செய்கிறீங்க. ஆனால் என்ன, மனது ஆஃப் ஆனதுனால அமைதியாக தூங்குறீங்க. அப்போ இந்த புரிதல் உங்களுக்கு எப்படி அந்த டீப் ஸ்லீப்பில் தெரியுதோ அதை விழிப்பு நிலையில் புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிட்டு ஒரு டீப் ஸ்லீப்பில் நான் எப்படி டென்ஷன் இல்லாமல் இருந்தேன், குழப்பம் இல்லாமல் இருந்தேன், கவலை இல்லாமல் இருந்தேன், பற்று இல்லாமல் இருந்தேன், அது மாதிரி விழிப்பு நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த உலகத்தை சும்மா அப்படியே சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி, மனது எதையும் பற்றாத மாதிரி பழகணும். இப்படி தான் நீங்கள் வச்சுக்கணுமே தவிர, குடும்பத்தை துறக்கிறது, சமூகத்தை துறக்கிறது, நம்முடைய உத்தியோகத்தை துறக்கிறது, உலகமே இல்லை என்று சொல்கிறது அப்படியெல்லாம் புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதையும் இங்கே ஆழமாக அறிவுறுத்துறார். அப்போ இங்கே நான் அப்படிங்கிற ஒரு அடையாளம், ஒரு அகங்கார அடையாளம் வந்து நம்ம இடத்துல இருந்து நீங்கினா போதும், நீங்க இருப்பது இருப்பு மாத்திரமே அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டு அந்த அடிப்படை விழிப்புணர்வுல அழகா இந்த உலகத்தை நாம அணுக முடியும் என்று சொல்றார். வேதாந்த உண்மை இதுதான் சொல்லுது. ஏன்னா இங்க வேதாந்த சொல்றதுதான் இங்க பக்தியிலையும் புரிய வைக்கிறாங்க. தனிமை சொல்லும் போது நம்ம வேற மாதிரி புரிஞ்சு ஒரு தவறான முடிவு எடுத்துக்கணும் இல்லையா, மாத்தி புரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் இங்க கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். ஏன் வந்து தனிமை முக்கியம் அப்படின்னா, இப்ப பெரும்பாலான மனிதர்கள் வந்து வெளி விவகாரங்கள்ல ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா பலருடைய அணுகுமுறைகளை நாம கையாள வேண்டியது இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல உலக விவகாரங்கள்ல ஈடுபட வேண்டியிருக்கு, அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போக வேண்டியிருக்கு. அப்ப ஏன் இந்த மாதிரி நம்ம கேரக்டர்வைஸ் மாறுறோம், இன்னொருத்தருடைய விஷயத்துக்காக சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுப்போம், சில விஷயங்கள்ல ஸ்டபனா இருப்போம், இது மாதிரிலாம் நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? ஏன்னா இது நம்ம வெளி உலகத்தை கையாளும் போது வருகின்ற பிரச்சனைகள். ஆனா இதெல்லாம் எப்படின்னா பாரோவ்டு ஐடென்டிட்டின்னு சொல்றோம், அதாவது நம்ம கடன் வாங்கிய ஒரு அடையாளம். ஆனா நம்முடைய உண்மை அடையாளம் அது இல்லை. நாம் எப்பயுமே அந்த அமைதி ஆனந்தம் அந்த தனிமை தான் நம்முடைய ரியாலிட்டி. ஆனா நம்ம இந்த உலகத்துல இந்த உடம்பையும் மனசையும் வச்சு விவகாரம் பண்ணும்போது நான் அப்படிங்கிற ஒரு வெளி மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு அடையாளத்துல நம்ம சிக்கிக்கிறோம் இல்லையா? அதை தான் நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல மனதளவுல நீக்கி வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நானுங்கிற ஒரு தனித்துவமான ஒரு ஐடென்டிட்டியை நம்ம விட்டுடணும். ஏன்னா அதை பிடிக்கிறதுனால தான் மைண்டு வந்து நான் இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படின்னு சிக்கிக்கிட்டு அதுலேயே பந்தத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது இல்லையா? அதை தான் இந்த இடத்துல மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் பற்று வீடு அப்படிங்கிற அடிப்படையில் பேசுது. அந்த பற்று வீடு அப்படின்னா உறவை வெட்டிக்கொள், யாரிடத்துல தொடர்பு வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்காம, ஏன்னா இங்கே அன்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறத சொல்கிற சாஸ்திரம் வந்து எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லாது. ஏன்னா அன்பு கருணை அதெல்லாம் ஈஸ்வரனுடைய உயர்ந்த குணங்களா பேசும்போது இங்க எல்லாமே இருக்கணும், ஆனா எதன் மீதும் பற்று இல்லாம இந்த உலகத்துல விவகாரம் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும். அது வந்து உள்ளதான் மாற்றம் நடக்கணுமே தவிர வெளியே நீங்க ஒண்ணும் மாற்ற வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா இந்த சூத்திரத்துல சுட்டி காட்டுவதாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப உண்மையான பற்றின்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஏதோ மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எதிலையும் கலந்துக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு காவி வெட்டி கட்டிக்கிட்டு போறதா அப்படின்னா அப்படி கிடையாது. உண்மையான பற்றின்மை என்பது இந்த உலக விவகாரத்துல எல்லா மனிதர்களைப் போல சாதாரணமாக சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எதையும் என்னது என்று பிடிக்காமல் அகங்காரமற்ற நிலையில், இது ஈஸ்வரனால் நடைபெறுகின்ற காரியம், எனது என்னுடையது, அதாவது கர்த்தா போக்தா அப்படிங்கிற அபிமானம் இல்லாம காரியத்தை செய்தால் அதுக்கு பேர் வந்து கர்ம யோகம்னு பேர். நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரத்துல செஞ்சா அதுக்கு பேர் கர்மா. இந்த உடலையும் மனதையும் வைத்து ஈஸ்வர காரியம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செயலை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கர்ம யோகம். அப்ப அந்த நிலையா அது தானாவே மாறுவதுதான் இங்க உண்மையான பற்றின்மையாகவும் பார்க்கணும். ஏன்னா அதுல பந்தம் இல்லை, எதையும் பிடிப்பதில்லை, இந்த உடலையும் மனதையும் வைத்து ஈஸ்வரன் காரியம் மாற்றுகின்றான்ற ஒரு தெளிந்த ஞானத்துல அந்த செயல் நடக்கும். தனிமையும் அப்படிதான். தனிமைங்கிறது மனதளவுல நம்ம எதையும் பற்றாம இருப்பது தான் தனிமையை தவிர, மற்ற மனிதர்களை விட்டு ஓடி விட்டு எங்கோ போய் ஒளிந்து கொள்வதல்ல தனிமை அப்படிங்கிறதுலயும் இங்க கிளியரா இருக்கணுங்கிறது இந்த சூத்திரத்துல ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நான்கு படிநிலைகளை இந்த இடத்துல காட்டுறாரு இல்லையா, தனிமை, பந்தம் விடுவது, குணங்களை கடப்பது, யோகக்ஷேமத்தை விட்டு விடுவது. யோகக்ஷேமம்னா என்ன? முழு சுதந்திரம், அதாவது எதுலையுமே பற்று இல்லாம, அதாவது பியூர் லிபரேஷனாக மாறிடும். அதாவது அதுதான் உண்மையாக மோட்சம், வீடு பேர் அப்படின்னு அர்த்தம். எதுலையுமே பிடிக்கக்கூடாது அந்த அளவு நீங்கள் பேசுகிறாரு. இந்த நாலு விஷயங்கள், தனிமை, மனம் உள்ளே திரும்புவது, பந்தம் விடுவது, மனசு அப்படியே அந்த பற்றுக்களை விட்டு மென்மையாக மாறுவது, அப்புறம் மூன்று குணங்களை கடப்பது, குணாதீத நிலையில ஆத்ம நிலையில அப்படியே நம்மை நாம் உணர்ந்து நிற்பது, யோகக்ஷேமத்திலையும் விடுதலை பண்ணி சுதந்திரமா இருப்பது, நம்ம எதுலையும் பற்றாம இருப்பது, அதுதான் உண்மையான ஆத்ம நிலை. ஆனா அது எதுவுமே வெளியே கிடையாது, அது உள்ளே நிகழ்கின்ற மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த இடத்துல இந்த சூத்திரத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒட்டுமொத்த சூத்திரத்தினுடைய ஆழமான புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளார்ந்த அமைதி, எதன் மீதும் பற்றில்லாத அந்த பந்தங்களை வேரோடு உதிர்த்து விட்ட அந்த பியூரிட்டி, அந்த தெளிவு, மூன்று குணங்களையும் கடந்த ஆத்ம சாட்சாத்காரம், ஒன்றை பெற வேண்டும் ஒன்றை விட வேண்டும் என்ற பற்றில்லாத அந்த நிலை, அதாவது அந்த உயர்ந்த ஆத்ம நிலையில நிற்பது, விடுதலை ஆவது, அதாவது எதையும் பற்றாத லிபரேஷன், மோட்சம் அடைவது, இதுதான் சுதந்திரம், முழு சுதந்திரம் என்று அர்த்தம் அதுக்கு. அப்ப எதையும் பிடிக்காத மனம், ஒரே லைன்ல சொல்லணும்னா எதையுமே பிடிக்காத மனசு தான் பூரண சுதந்திரத்தை அடைந்து விட்டது, மோட்சத்தை அடைந்து விட்டது, முக்தி அடைந்து விட்டது என்று பொருள் கொள்ளலாம் என்று இந்த சூத்திரத்துல பார்க்க முடியுது. அடுத்த சூத்திரம் வந்து 15வது சூத்திரம், 3வது அத்தியாயத்துல 48. யா கர்ம பலம் தியஜதி கர்மாணி சந்நியஸ்யதி ததோ நிர்த்வந்தோ பவதி. அதாவது யார் செயல் பலனை துறக்கிறார்கள், செயல்களை ஒப்படைக்கிறார்கள், அவர்கள் இருமை இல்லாதவர்களாக ஆகிறார்கள் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினுடைய பொருள். யா கர்ம பலம், யார் செயல் பலன்களை தியஜதி துறக்கிறார்களோ, கர்மாணி செயல்களை சந்நியஸ்யதி ஒப்படைக்கிறார்களோ, ததஹா அதன் பிறகு, நிர்த்வந்தஹா இருமை இல்லாதவர்களாக ஆகிறார்கள் அப்படின்ட்டு இந்த சூத்திரம் அழகா புரிய வைக்குது. அப்ப இந்த சூத்திரத்தினுடைய ஒரு மைய கருத்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயல் மூலமா ஒரு பலன் இருக்கும், அந்த பலன் மூலமா நமக்கு அகங்காரம் வரும். அப்ப ஏதோ ஒண்ணு செய்வேன், அது நான் செய்கிறேன்கிற ஒரு அகங்காரம் நம்மகிட்ட தானா உண்டாகிறது, அதன் மூலமா பலன் ஒண்ணு பெற வேண்டும் என்று மனசு எதிர்பார்க்கும். அப்ப இங்க கர்மம், பலன், அகங்காரம், இதை விட்டுவிட்டால் போதும், நிர்த்வந்த நிலை, துவந்தம்னா இருமைகள், அப்ப அந்த இருமைகளிட்டு விலகுவது, நிர்த்வந்தம்னா இருமைகள் அற்ற, அப்போ அத்வைத நிலை உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உண்மை. அப்ப இங்கேயும் அந்த அத்வைதம் தான் நிலைநாட்டப்படுது, அதுதான் நிர்த்வந்தோ பவதி. நிர்த்வந்தோனா துவந்தம்னா இருமை இல்லாத நிலை, அப்ப இருமை இல்லாத நிலை என்றால் அங்க ஒருமை தான் இருக்கிறது, அதுவே அத்வைதம் என்று ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தியும் உங்களுக்கு கடைசியில் அங்கதான் கொண்டு வந்து விடும். ஏன்னா இங்க வந்து இந்த இந்த சூத்திரம் என்ன அழகா சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ம பல தியாகம் ஃபர்ஸ்டா தான் சொல்றாரு சூத்திரம் என்ன, யா கர்ம பலம் தியஜதி கர்ம பலன் தியாகம் கர்மாணி சந்நியஸ்யதி. அப்ப இது மாதிரி ஒவ்வொன்றா சுட்டி காட்டுறாரு. கர்மாணி சந்நியஸ்யதினா அடுத்த நிலை என்ன, நான் செய்கிறேன்கிற உணர்வு, அந்த அகங்காரம், அது விடுபட வேண்டும். நிர்த்வந்தோ பவதி, மூன்றாவதா என்ன சொல்றாரு, துவந்தம் அந்த இருமைகள், சுகம் துக்கம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் என்ற அந்த இருமைகளற்ற நிலை, இவைகள் எல்லாம் பலன். ஆனால் இதெல்லாம் என்னன்னா கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்த்தோம், அந்த அகங்காரத்தை நீக்கினா ஆத்மா என்ற நிலையிலே அத்வைத நிலையிலே நம்மை கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் இதில் எதை பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம இருமைக்குள்ள மாட்டிக்குவோம். அதனால இந்த சூத்திரம் அழகா நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்களை செய், ஆனால் எனது என்னுடையது அப்படி எதையும் பற்றாமல் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அப்போ அப்படி செஞ்சா அதுக்கு பேரு கர்ம யோகம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் நம்ம இடத்துல வரக்கூடாது, இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு அபிமானம், ஒரு பற்று, மமகாரம் நம்ம இடத்துல வரக்கூடாது. இது ரெண்டும் இல்லைன்னா போதும், அகங்கார மமகாரம் இல்லாவிட்டால் நீ எந்த செயலை வேண்டுமானாலும் செய்யலாம், அந்த செயலினால் நமக்கு பந்தம் உண்டாகாது, பற்று உண்டாகாது, அதுதான் இந்த சூத்திரத்தினுடைய ஆழமான பொருள். யா கர்ம பலம் தியஜதி கர்மாணி சந்நியஸ்யதி ததோ நிர்த்வந்தோ பவதி. அப்ப செய்கின்ற செயல் பலன்களை யார் துறக்கிறார்களோ அவர்கள் இருமை இல்லாத நிலையை அடைகிறார்கள், அப்ப ஒருமை நிலையை உண்டாக்கி கொள்கிறார்கள். அப்ப அங்க ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது எது, இருப்பு மாத்திரமே, அது இறைவன் மாத்திரமே. அப்ப அவர்கள் இறைநிலையை அடைந்து விட்டார்கள், பிரம்மமாகி விட்டார்கள், பரமனாகி விட்டார்கள் என்றுதான் இந்த இடத்துல நம்ம பொருள் புரிந்து கொள்ளணும் இந்த 15வது சூத்திரத்துல. அடுத்தது 16. யோ வேதானபி சந்நியஸ்யதி கேவலம் அவிச்சின்ன அனுராகம் லபத்தே. இது என்ன சொல்லுதுன்னா, யார் வேதங்களை கூட துறக்கிறார்களோ அவர்கள் இடையறாத பரிபூர்ண அன்பை பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதா. யோ வேதானபி சந்நியஸ்யதி கேவலம், வேதான் வேதங்களை, அபி கூட வேதங்களை கூட துறக்கிறார்களோ, கேவலம் அவர்கள் மட்டும், பரிபூரணமாக இடையறாத அன்பை பெறுகிறார்கள், அன்பு செய்கிறார்கள் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துல அழகா புரிய வச்சிட்டாரா. அப்ப என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், இந்த மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 16வது சூத்திரத்தினுடைய சாதனையா என்ன சொல்லணும்? நீங்க எல்லாம் படிக்கலாம், சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கலாம், அது என்ன சொல்ல வருதுங்கிற அந்த சாஸ்திர ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப பெற்றுக்கொள்வது என்ன? சிரவணம் என்பது சாஸ்திரத்தை கேட்பது, மனனம் என்பது கேட்ட சாஸ்திரத்தினை சந்தேகமின்றி தெளிவுபடுத்திக் கொள்வது. அப்புறம் என்ன பண்ணணும்? சிரவண மனனத்தை விட்டுட்டு நிதித்தியாசனமா அதை நிலை பெறுவது. அதாவது ஒரு விஷயத்த கேட்டுட்டு இந்த காதல வாங்கி அந்த காதல விடாம அதை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வது, அதுதான் நிதித்தியாசனம். அப்ப அந்த நிலையில நாம சாஸ்திரத்தை விட வேண்டியதுதானே தவிர, நாம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே விட்டுடவும் கூடாது. நமக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, இந்த வேதங்களை முழுமையாக படித்து அந்த நிலையை அடைந்த பிறகு, அதுதான் உண்மை என்று புரிந்து கொண்ட பிறகு, அந்த இருப்பது ஒன்றே அது இறைவன் மாத்திரமே என்ற நிலை நல்ல ஆழமா உள்ள போன பிறகு எதையும் பற்ற வேண்டியதில்லை. ஏன்னா பற்றுவதற்கு இங்க ஒன்றும் இல்லை, அது மாத்திரம்தான் இருக்கு. அப்ப அந்த இடையறாத அந்த பரிபூர்ண அன்பை நிலையாக பெறுகிறார் என்று இந்த சூத்திரம் அழகா சுட்டிக்காட்டு. வேதானபி சந்நியஸ்யதி, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் இந்த வேதானபி சந்நியஸ்யதினா வேதம் வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை அப்படியே டைரக்டா எடுத்துக்காம, வேதம் ஒரு வழி ஆனால் அதுவே முடிவல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவை இங்க அடையணும். வேதம்ங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டி, சாஸ்திரம் எல்லாம் நமக்கு இப்படி இப்படி போகணும்னு சொல்லி கொடுக்கும், அதுபடி நம்ம பயணிக்கணும். அந்த பயணத்துல நாம அந்த இலக்கை அடைஞ்சிடணும், வழிகாட்டியே பிடிச்சுக்கிட்டு நிற்க கூடாது. அந்த நிலையில நம்ம வேதங்களை விடணும் அப்படிங்கிற பாயிண்ட புரிஞ்சுக்கணுமே தவிர, நம்ம வந்து வேதத்தை பிடிச்சுக்கிட்டே நான் அந்த இடத்த போய் அடைவேனா எப்படி அடைய முடியும்? வழிகாட்டியை பிடிச்சுக்கிட்டே அடைய முடியாது. அந்த வழிகாட்டி காட்டிய வழியில் நம்ம பயணம் செய்ய வேண்டும். அப்ப அது பிராக்டிக்கலா நடக்கணும். அதாவது இங்க சாஸ்திரம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விடாம அதை நடைமுறைப்படுத்தி வாழ கத்துக்கணும். அந்த வாழ்க்கையா மாறின பிறகு அங்க இந்த நூல் தேவையில்லை, நூல் அறிவு தேவையில்லை, அது அனுபவ அறிவா மாறிடும். அதுதான் இறைநிலை என்று சாஸ்திரம் புரியுதே தவிர, எதுவுமே நமக்கு வந்து அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வெறும் தியரிட்டிக்கலாவே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அனுபவம் ஆகும்? ஆகாது இல்லையா? அதுதானே பெரியவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. நேரடி அனுபவத்துக்கு கடவுள் கூட வரணும்ட்டு இவர் சுவாமி விவேகானந்தர் பேசினாருன்னு நான் சொல்லியிருக்கேன். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு ஒரு கோட் சொன்னாருன்ட்டு அடிக்கடி சொல்லுவேன். அப்ப எதுவுமே நமக்கு அனுபவத்துக்கு வரணும் இல்லையா? அப்ப வேதத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த விஷயங்களை உள்ள வாங்கி அதை நடைமுறைப்படுத்தி அந்த ஞானத்துல நாம நிலை பெறணும், அந்த நிதித்தியாசன நிலைக்கு வந்து விட வேண்டும். இப்ப வேதம் ஆரம்பத்துல நமக்கு வழிகாட்டி, நடுநிலையில அது ஒரு விளக்கம், உச்சத்துல அதை கடந்து போகும், அந்த உண்மை நிலையில் நாம் நிலை பெறுவது, அதுதான் நிதித்தியாசனம். அப்ப சிரவண மனன நிதித்தியாசனம்ங்கிற மூன்று நிலைகள்ல நாம நிக்கணும். அதுக்கு வேதத்தை கூட துறக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கணும். அவிச்சின்ன அனுராகம் அப்படிங்கிறார் இல்லையா, அனுராகம்னா உண்மையான அன்பு, அவிச்சின்னம்னா இடையறாத, அனுராகம்னா அன்பு, உண்மை அன்பு, தூய பக்தி, பராபக்தி அப்படின்னு பேரு. அப்ப அதுதான் உண்மையான நிலை. அதாவது இங்க ஞானம் பக்தி அப்படி ரெண்டு விஷயங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, ஞானத்துல இறைத்தன்மை புரிஞ்சிடுது, பக்தியில இறைத்தன்மை கரைஞ்சிடுது. ஏன்னா இங்க நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்று ஒன்றாக கரைந்து விடுகிற நிலை. ஞானத்துல விஷயங்கள் எல்லாம் உள்ள வாங்கி மனதுல அதனுடைய கருத்துக்கள் ஆழமா தெரிஞ்சிடும். அதாவது சிரவணம் பண்றதுனால சாஸ்திரம் வந்து காட்டி கொடுக்குது, இறைத்தன்மைங்கிறது எங்கும் இருக்கு, எல்லாம் இறைவனா இருக்குது, அப்ப பிரம்மம்ங்கிறது ஒரு உணர்வு மயமா இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் நமக்கு புரியும், மனதுல நல்லா பதியும். ஆனா அனுபவம் ஆகணும்ல, அந்த அனுபவம் தான் பக்தி. அப்ப இங்க ஞானத்துல நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து சிரவணம் மனநம் ரெண்டு விஷயங்கள் இருக்கும். விஷயத்தை கேட்போம், அதுல இருந்து சந்தேகங்களை தெளிவு பெற்று ஒரு கருத்துக்கள்ல சரியா நிற்போம். ஆனா அது நடைமுறையா மாறிட்டா அதுவே அனுபவமா மாறி அங்கு இறைவன் மாத்திரமே இருக்கிறான்ற நிலை உண்டாகிவிடும். அதுதான் கடைசியா நான் பிரம்மம் அப்படிங்கிற நம்முடைய நிலையை உணர்ந்து நிற்பது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இப்படி பக்தி சூத்திரத்துல அழகா புரிய வைக்கிறார். அதாவது எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஞானத்துல நான் புரிந்து கொண்டேன், பக்தியில நான் கரைந்து விட்டேன். அப்ப இந்த இடத்துல நாரதர் என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது நிலையை சொல்றார். நான் கரைந்து விட்டேன்கிற நிலையை சொல்றார். நான் புரிந்து கொண்டேன் கூட வேண்டாம்ப்பா, நான் கரைஞ்சி விட்டேன்னு நீ வந்துரு, அதான் சரியா இருக்குங்கிற மாதிரி நாரதர் இங்க சொல்றார். அதுதான் நாமளும் இங்க எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படிச்சுட்டு அந்த ஞானத்திலேயே நின்றுகிட்டு இருந்தா பாண்டித்யம் தானே வெளிப்படும், அது அனுபவமா மாறணும் இல்லையா. அப்ப இங்க நாரதர் என்ன சொல்றாரு, நீ பக்தியில எல்லாம் படிச்சிருக்கலாம், எல்லாம் புரிஞ்சிருக்கலாம், சிரவண மனநம் ஓகே கேட்ட, தெளிவு அடைஞ்சிட்ட, நிதித்தியாசனத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. நிதித்தியாசனம்னா அதில் நாம் நிற்பது தானே. நம்ம கேட்ட விஷயத்துல என்ன கேட்டோம், வேதம் தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியத்தை கொடுத்தது, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்ட்டு. அப்ப நம்ம அதை உள்வாங்கினவர்கள் அகம் பிரம்மாஸ்மி, நானே அதுவாகத்தான் இருக்கிறேன்ட்டு நம்ம அதுலயே கரைஞ்சு போயிடணும். அதைத்தான் இங்க நாரதர் எதிர்பார்க்கிறாரு. இந்த பக்தியில அதுதான் சொல்ல வர்ற விஷயம். அப்ப இங்க நாரதர் வந்து இந்த இரண்டாவது நிலை, நான் புரிந்து கொண்டேன் என்பதை விட நான் கரைந்து விட்டேன் என்பதுதான் சரியாக இருக்கும் என்ற இரண்டாவது நிலையை சுட்டி காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நாமளும் நமக்குள்ள சுய உச்சாரம் பண்ணிக்கணும். ஏன்னா நாம வந்து இப்போ இவ்வளவு வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டோம், ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டோமா, அப்படி புரிஞ்சுக்கிட்டதான் நம்ம நின்றுட்டோமா, கரைஞ்சிட்டோமா, நாரதன் சொன்ன மாதிரி நம்ம அந்த நிதித்தியாசன நிலைக்குள்ள வந்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோமாங்கிறத நமக்குள்ள சுய உச்சாரம் பண்ணி நம்மை நம்ம சரியா சரிப்படுத்திக்கணுங்கிறத இந்த சூத்திரத்துல பார்க்க முடியுது. அப்ப இந்த சூத்திரத்தினுடைய ஒரு சுருக்கமான நிலை என்னன்னா, வேதம் நமக்கு வழிகாட்டும். எதற்கு வழிகாட்டும், அந்த அன்பு, அந்த பராபக்தி, அந்த தூய அறிவை அனுபவமாக்குவதற்கான வழியை காட்டும். அதுதான் நமக்கு இலக்கு, கோல். அதுக்கு என்ன தேவை, வேதத்தை நம்ம பிரமாணமா எடுத்துக்கிட்டோம்னா ஞானம் தேவை, அதை பற்றி ஒரு அறிவு தேவை. அந்த அறிவு என்ன சொல்ல வருது, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்று நமக்கு வழியை காட்டி இலக்கை காட்டி கொடுத்த பிறகு நான் அதுதாகத்தான் இருக்கிறேன்னு நம்ம அந்த இடத்துல நிலை பெறுவது தான். அது பக்தியில நீங்க அன்பா ஆழமும் அந்த பராபக்தி நிலைக்குள்ள போயிட்டாலும் நீங்க தான் இறைவன், அதுல இருமைகள் கிடையாது. ஏன்னா அந்நியமில்லாத பக்தி, அனன்ய பக்தி தானே உண்மையான பக்தி, பராபக்தி. அப்ப அந்த நிலையில நீங்க போனாலும் நீங்களும் இறைவனும் வேறு வேறு கிடையாது. அதே அத்வைதம் தான் இங்கேயும் நிலைநாட்டப்படுகிறது என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல கூட இன்னும் ஆழமா நம்ம வேதாந்தத்தோட, அதாவது ஞான காண்டத்தையும் இங்க கர்ம காண்டத்தையும் பக்தியும் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இங்க கர்ம காண்டத்தை கூட கடந்து பக்திங்கிறது ஒரு செயல் அல்லங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அதை சொல்லிட்டாரு, பக்திங்கிறது ஏதோ நீ பூஜை பண்றது, ஊதுபத்தி காட்டுறது, கற்பூரம் காட்டுறதெல்லாம் கிடையாதுப்பா, பக்தின்னா தூய அன்பு பராபக்தின்னு சொல்லிட்டாரா. அப்ப இந்த இடத்துல கர்மமும் இல்லை ஞானமும் இல்லை, என்னதான் இருக்கு, அன்பு மாத்திரமே இருக்கிறது, அவ்வளவுதான், ஒரே அன்பு தான், அன்பே சிவம், ஒரே வரியில முடிச்சுட்டாரு. அதை நம்ம இப்படிதான் பார்க்கணும். திருமூலர் அதான சொல்றாரு, அன்பே சிவம் அப்படின்ட்டு. அதேதான் இங்கேயும் நாரதரும் அழகா புரிய வச்சிட்டார். அடுத்து 17வது சூத்திரம், சா தரதி சா தரதி சா லோகாந்த தாரயதி, தாண்டுகிறார் கடக்கிறார், தரத்தின்னா தாண்டுகிறது, லோகான் இந்த உலகங்களை கடக்கிறார்கள், தாண்ட செய்கிறார்கள். யாரு தாரயத்தின்னா, அவர் தாண்டுகிறார், அவர் தாண்டுகிறார், அவர் பிறரையும் தாண்ட செய்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு தடவை சொல்றார் பாருங்க, ச தரத்தி ச தரத்தி ச லோகான் தாரயதி அப்படின்னா, அவர் தாண்டுகிறார் தாண்டுகிறார், ஆனா அவர் தாண்டி கடைசியில் என்ன பண்றார், அவர் பிறரையும் தாண்ட செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்லிட்டார். அப்ப இங்க இதுதான் உண்மை. சாஸ்திரம் எல்லாம் என்னன்னா, ஒரு மனிதனை உயர்ந்த பரிமாணத்துக்கு உயர்த்துவதற்கான உபதேசங்களை கொடுக்குது. அதற்கான பாதைகள் பலவாக இருந்தாலும் இறுதியில ஞானத்துல முழுமை பெற்ற பிறகு மீண்டும் பக்தியில நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற அந்நியமில்லாத அந்த அன்பு மலருது. அப்ப அந்த நிலையில அவர் எல்லாவற்றையும் தாண்டுவார், எதுவும் அங்க பிடிப்பதற்கு இல்லை, ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே. அந்த நிலையில் அவர் ஏற்படுத்தி கொண்ட அன்பினால் எல்லோரும் அந்த அன்பில் அடைக்கலம் ஆவார்கள், அதன் மூலமாக அவர்களும் இதை கடந்து செல்வார்கள். எல்லோரும் இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான தோணியாக அவரே இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் இங்க உண்மையான அன்பு செலுத்துபவர், அன்பானவர் அப்படிங்கிறது இங்க உறுதிப்படுத்துறார் இந்த சூத்திரம். அதுதான் இங்க சொல்ல வருது. அதாவது நம்ம தாண்டறது அப்படின்னா எதை தாண்டுறோம், மாயை பந்தம் அகங்காரம் அப்படின்னு எல்லா விஷயங்களும் தாண்டுறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரங்கள் அதெல்லாம் சொன்னது, சங்கத்தியாகா சாதுக்களுடைய சங்கம், நிர்மமம், கர்மத்துறவு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தது. அப்புறம் எல்லாமே சொல்லிட்டு கடைசியா சாஸ்திரத்தை கூட நீ பிடிச்சிக்க கூடாது, அதையும் விட்டுடுன்னு சொல்லிடுச்சு. அப்ப எல்லாவற்றையும் விட்டு விட்டு நம்ம எல்லாம் கடந்து வெளியே வந்த பிறகு இருப்பது இங்க ஒன்றே தானே, இருப்பு மாத்திரம் தானே. அப்ப அதுதான் நான் என்று நாம் நம்மை உணர்ந்து அந்த இயக்கத்துவமான அன்பிலே நாம் அடைக்கலமாகும் போது நம்முடைய அன்பின் அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் ஒன்றேங்கிற புரிதல்ல எல்லோரும் அந்த நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அங்க நானுங்கிற அகங்காரம் இல்ல, நானுங்கிற ஒரு ஈகோ கரைஞ்சி போச்சு இல்லையா, அப்படிப்பட்டவருக்கு இந்த உலகம் கரைஞ்சி போச்சு. ஏன்னா அந்த ஈகோ இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் அவருக்கு பெருசா தெரியும். நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அதை செய்து கொண்டிருக்கிறேன், இதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் மைண்டு. ஆனா எப்போ அது கரைஞ்சி போச்சோ அப்ப இங்க செய்வதற்கு எவனும் இல்லை, அது மாத்திரம்தான் இருக்கு, அப்ப அதுவே எல்லாமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உண்டான பிறகு இங்க அன்பே சிவம், அன்பை தவிர ஒன்றும் இல்லை, அதுவே எல்லாமா இருக்கு, ஒவ்வொரு உடலுக்குள்ள ஊடுருவி ஆழமா இணைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த சூத்திரம், இந்த 50வது சூத்திரம், 3வது அத்தியாயத்தின் 17வது சூத்திரம் ஒரு இறுதி முடிவு நமக்கு கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா, முக்தி அன்பு ரெண்டு விஷயங்களை காட்டி கொடுத்துருச்சு. முக்தி அப்படின்னா மனதிற்கான விடுதலை, அன்புன்னா அந்த மனமே உயர் பரிமாண அறிவை அனுபவமாக்குறது. நான் வேறல்ல, உலகம் வேறல்ல, நான் வேறல்ல, இறைவன் வேறல்லன்ட்டு எல்லாவற்றையும் தன்னுள் பார்க்கின்ற அந்த உயர்ந்த கருணை, அந்த அன்பு, அந்த பராபக்தியில நமக்கு ஒரு முழுமையான விடுதலை கிடைச்சிருக்கு. அதாவது இதுவரைக்கும் நம்மளை பிடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாமே விட்டு போய் எல்லாமே நானா தான் இருக்கிறேங்கிற அந்த உண்மைத்தன்மை, அந்த இயக்கத்துவமான நிலை நமக்கு அனுபவமாகிறது என்று இந்த 3வது அத்தியாயத்தினுடைய சாதனை பகுதியில பார்க்குறோம். அடுத்தது 4வது அத்தியாயம் வந்து பிரேம நிர்வச்சனம். இது வந்து ஒரு மிகப்பெரிய அத்தியாயம். அதாவது இந்த பிரேம நிர்வச்சனம் அப்படின்னா, பிரேமன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அன்பு தான், அந்த நிர்வச்சனம்னா அதை பற்றி ஒரு விளக்கம், ஒரு வரையறை. அதாவது அந்த பரிபூரண அன்பு, அந்த ஒரே அன்பு, தூய அன்பு நிலைய ரொம்ப டீப்பா விளக்க போறார். அது வந்து 4வது அதிகாரத்துல பார்க்கலாம். அதாவது அந்த உயர்ந்த அன்பை பற்றிய ஒரு ஆழமான விளக்கம் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நாரத பக்தி சூத்திரத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பக்தி. இப்ப பக்திங்கிறத பிரேமைன்னு சொன்னாரு, பிரேமைன்னா அன்புன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட அன்பு கடைசியில எங்க கொண்டு போய் முடிக்கிறாருன்னா, ஆத்ம அனுபவமா முடிச்சிட்டாரு. அன்புன்னா எல்லா உயிர்களிலும் அந்த இறைவன் இருப்பதை அனுபவமா பார்க்கறது, நான் வேறு இறைவன் வேறு என்ற அந்நியம் இல்லாத பக்தியில, இயக்கத்துவமான பக்தியில, பிரிவினை இல்லாத அந்த ஆத்ம சாட்சாத்காரம், அந்த ஆத்ம அனுபவம் உண்டாகுவது. இதெல்லாம் நம்ம இந்த 3 அதிகாரங்கள் மூலமா அழகா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நல்லா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கணும். அதாவது முதல் அதிகாரம் பக்தி என்றால் என்ன அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தது, 2வது அதிகாரம் பக்தி ஏன் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தது, இப்ப 3வது அதிகாரம் அந்த பக்தியை எப்படி அடைவது, அதற்கான சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இப்ப இனிமேல் நம்ம பார்க்க போற 4வது அதிகாரம் அந்த உண்மையான பக்தி எப்படி அனுபவிக்கப்படுகிறது அதை நம்ம பார்க்க போறோம். அப்ப இப்போது நம்ம இனிமேல் பார்க்க போவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை பார்க்க போறோம். ஏன்னா இப்ப நம்ம இதுவரைக்கும் தியரிட்டிக்கலா இருந்தோம், பிராக்டிக்கல் இல்லை இல்லையா, தியரி வேற பிராக்டிக்கல் வேற. அதாவது நெருப்பு நெருப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அந்த நெருப்பு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு 1000 விளக்கம் கொடுத்தாலும் அது நமக்கு சுடும்போது தான் ஓ நெருப்புனா இப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி தான் நான் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன். லட்டு லட்டுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனா அந்த லட்டை பத்தி 1000 விளக்கம் கொடுத்தாலும் நீங்க சுவைக்காம லட்டு பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி இறைவனையும் நம்ம அப்படிதான், அன்பும் அப்படிதான், எல்லாமே நமக்கு ஒரு அனுபவம் ஆகணும் இல்லையா. அப்ப இறைத்தன்மை என்பது ஒரு பக்தியா இருந்தாலும், பிரேமை அந்த தூய பக்தி பராபக்தி என்று சொன்னாலும், அந்த பக்தியினுடைய உண்மைத்தன்மை நமக்கு அனுபவம் ஆகணும். உண்மையான அந்த தூய அன்பு எப்படி இருக்கும், அது எப்படி மலருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனி வர்ற 4வது அத்தியாயத்துல நம்ம ஆழமா பார்க்க போறோம். அந்த 4வது அத்தியாயத்தினுடைய அறிமுக உரையை நான் இன்னைக்கு சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். அடுத்த வகுப்புல 4வது அத்தியாயத்தை கண்டினியூ பண்ணலாம். இப்ப பிரேமை அப்படின்னா அது ஒரு சாதாரண அன்பு கிடையாது, அது ஒரு எல்லையில்லாத அன்பு, பராபக்தி என்று பெயர். அதாவது அந்த அன்புக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது, அன்லிமிட்டடா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பரம பிரேமை, அதாவது எல்லையில்லாத அந்த அன்பு, காரணம் இல்லாதது, மாற்றம் இல்லாதது, நிபந்தனை இல்லாதது. ஆனா நாம வச்சிருக்கிற சராசரி உலக அன்பு இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை பிடிச்சு அன்பு செலுத்துறது, அது வந்து ஒரு காரணமும் உள்ளது, மாற்றம் உள்ளது, நிபந்தனை உள்ள அன்பு. ஆனா உண்மையான அன்பு என்பது பரம பிரேமை, பராபக்தி, அதுதான் உண்மையான பக்தி. அதாவது இப்ப நம்ம கடவுளிடத்துல பக்தி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியமா பக்தி பண்றதுக்கு வந்து உலகப்பற்று, அது கடவுளை தேவையில்லை, கடவுள் மூலமா ஒரு காரியம் ஆகணும், அப்படித்தானே நிறைய பேர் பக்தி செய்யறாங்க. அது பக்தினே சொல்ல முடியாது, அது ஒரு பற்று. ஆனா இங்க பக்தின்னா எதையும் பற்றாதது, அதுக்கு ஒரு காரணம் இல்லை, அதுக்கு ஒரு மாற்றம் இல்லை, அதுக்கு ஒரு நிபந்தனை இல்லை. அப்ப அப்படிப்பட்ட பக்திக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, அது பராபக்தி, தூய பிரேமை, அன்பு, எல்லையற்ற அன்பு அப்படின்னு சொன்னாலும் உண்மையா அதை கடைசியில எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து நம்முடைய ஸ்வரூபம்னு சொல்றாரு. இங்க 4வது அத்தியாயத்துல அனுபவம்னு நம்ம பார்க்க போறோம் இல்லையா, அந்த பக்தியை வந்து நம்ம அனுபவம் ஆக்க போறோம், பராபக்தியை நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதுவே நம்முடைய ஸ்வரூபம். சொருவம்னா நான் எப்படி இருக்கிறேன்னு என்னையே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு நிலை இருக்குல்ல, அதுக்கு யாராவது சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அது நமக்குள்ள அனுபவமாக்குற விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம், நான் ஏற்கனவே சொல்லப்போ சர்க்கரையா நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு தான் சர்க்கரை நெக்கி பார்த்து இனிப்பா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனா சர்க்கரையா இருக்கிற நீங்க வந்து நான் இனிப்பா இருக்கிறேன்னா எப்படி இருக்கேன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்க தான் சர்க்கரை, இப்படி ஒரு இனிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா அது மற்றவங்களுக்கு தான், உங்க மூலமா அந்த சர்க்கரையை சாப்பிட்டவங்களுக்கு ஆகா அருமையா இருக்கு, இனிப்பா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா நீங்க தான் அது, எல்லாருக்கும் நீங்க சூப்பர், அற்புதம், இனிப்பு, அருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஆதாரமா நீங்க தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது, மற்றவர்கள் அதை உணர்வார்கள் இல்லையா, அப்படித்தான் இங்க இறைத்தன்மை இருக்குங்கிறது சொல்றாரு. சொரூபம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தூய அன்பை நீங்க பிரகாசிப்பதினால, நீங்க அந்த உண்மையான அந்த ரியாலிட்டி, அந்த சோர்ஸ், அந்த இறை தன்மைக்குள்ள நுழைஞ்சிட்டா உங்களுடைய வைபவமே உங்களை மற்றவர்களிடத்துல வித்தியாசப்படுத்தி காட்டும். அங்கதான் உண்மையான தனிமை உங்களுக்கு புரியும். ஏன்னா மற்றவர்களிடந்து நீங்க மாறுபட்டு இருப்பதை அந்த இடத்துல பார்க்க முடியும். உங்களுடைய அன்பை மற்றவர்களால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஆனா அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க, ஆனா உங்க மூலமா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அது நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒருவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு அல்ல. அல்லது நம்ம ஒரு காதலன் காதலி பேசும்போது என் அன்பே என்ன காதலியேன்னு சொல்ற மாதிரி அன்பு அல்ல. ஏன்னா அங்க வந்து சப்ஜெக்டும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை. காரணம் என்ன, அங்க ஒரே ஒரு அன்பு மாத்திரமே இருக்கிறது. அதாவது அந்த தூய அன்பு, தூய பிரேமை இருக்கு, அதுக்கு வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்ன, அது பிரம்மஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம், இறை சொரூபம், அதுதான் நான் என்று நாம் அதில் மலர்வது. அப்ப அந்த மலர்ச்சி எப்படி இருக்கும், அது மலர்ந்த பிறகுதானே தெரியும். அவங்கவுங்களுக்கு அந்த நிலைக்குள்ள அவங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து மற்றவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அது அவங்களால சொல்ல முடியாது. அதாவது இனிப்பு இப்படி இருக்கு, சக்கரை அப்படி இருக்குன்னு நம்ம மற்றவங்க சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லலாம், ஆனா நீங்க அதை சொல்ல முடியாது. அப்ப அப்படி ஒரு நிலையில் நீங்க இருப்பீங்க இல்லையா, அந்த நிலை அதுதான் பராபக்தி அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. அப்ப இந்த அதிகாரம் என்ன சொல்ல வருது, இந்த 4வது அதிகாரம்னா அன்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டு அதுக்கு பலரும் பலவிதமான பதில் சொன்னாலும், அது காரணம் இல்லாமல் இருக்க முடியுமா, அது மாறாமல் இருக்க முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டாலும், நீங்க உண்மையா இந்த அதிகாரம் என்ன சொல்ல வருதுன்னா, அது உணர்வு, அந்த அன்பு உணர்வு, அந்த உணர்வுக்கு வார்த்தைகள் இல்லை, அது அனுபவத்துல மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் என்று சொல்ல வருது. அதாவது அந்த பக்தியானது சாதாரண பக்தி இல்லை, சாதாரண அன்பு இல்லை, அது ஒரே அன்பு தான், பராபக்தி, தூய அன்பு தான். ஆனா அதை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ப்ராக்டிக்கலா சில விஷயங்களை பண்றோம் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களை பண்றோம், சாதனைகளா சில விஷயங்களை பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது தானாகவே நம்ம இடத்துலருந்து அந்த தூய அன்பு மலர்வதை நம்ம அனுபவமாக்கலாம். அதுதான் ஆத்ம நிலை, ஆத்ம சாட்சாத்காரம், அது பிரேமையினுடைய உச்ச இயல்பு என்று நாரதர் சொல்ல வர்றார். அது வந்து நான்காவது அத்தியாயத்துல 51வது சூத்திரத்துல தொடங்குது. அது ரொம்ப அருமையான சூத்திரம், அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்ப இந்த லெவலில் நம்ம இன்றைக்கு வகுப்பு நிறைவு செய்வோம். மூன்று அத்தியாயங்கள் நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். நான்காவது அத்தியாயத்தை நாளை வகுப்புல பார்க்கலாம். நான்காவது அத்தியாயத்தினுடைய பெயர் வந்து பிரேம நிர்வச்சனம். அது நாளைக்கு நம்ம தொடங்குவோம். அப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.